மார்க்கு அதிகாரம் 10. பிறகு அந்த இடத்தை விட்டு இயேசு வெளியேறினார். அவர் யோர்தான் ஆற்றை கடந்து யூதேயா பகுதிக்குள் சென்றார். அங்கு ஏராளமான மக்கள் அவரிடம் வந்தார்கள். வழக்கம் போல இயேசு அவர்களுக்கு போதனை செய்தார். சில பரிசேயர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர்கள் இயேசுவை தவறாக ஏதாவது பேச வைக்க முயன்றார்கள். அவர்கள் அவரிடம்,
ஒருவன் தன் மனைவியை விவாகரத்து செய்வது சரியா
என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம்,
மோசே உங்களிடம் என்ன செய்யுமாறு கட்டளையிட்டார்
என்று கேட்டார். பரிசேயர்களோ,
ஒருவன் விவாகரத்துக்கான சான்றிதழை எழுதி அதன் மூலம் தன் மனைவியை விவாகரத்து செய்யலாம் என்று மோசே அனுமதித்திருக்கிறார்
என்றனர். அவர்களிடம் இயேசு,
மோசே உங்களுக்காக அவ்வாறு எழுதியிருக்கிறார், ஏனென்றால் நீங்கள் தேவனின் போதனைகளை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டீர்கள். ஆனால் தேவன் உலகை படைக்கும் போது அவர் மக்களை ஆணென்றும் பெண்ணென்றும் படைத்தார். அதனால்தான் ஒருவன் தன் தாயையும் தந்தையையும் விட்டுவிட்டு மனைவியோடு சேர்ந்து கொள்கிறான், இருவரும் ஒருவர் ஆகிவிடுகிறார்கள். எனவே அவர்கள் இருவராயில்லாமல் ஒருவராகி விடுகின்றனர். தேவன் அந்த இருவரையும் ஒன்று சேர்த்து விடுகிறார். எனவே எவரும் அவர்களை பிரிக்கக்கூடாது
என்றார். பிறகு இயேசுவும் சீஷர்களும் அந்த வீட்டில் தனியே இருந்தனர். அப்போது சீஷர்கள் இயேசுவிடம் மீண்டும் விவாகரத்து பற்றிய கேள்வியை கேட்டனர். அதற்கு இயேசு,
எவனொருவன் தன் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு இன்னொரு பெண்ணை மணந்து கொள்கிறானோ அவன் தன் மனைவிக்கு எதிரான பாவியாகிறான், அத்துடன் விபச்சாரமாகிய பாவத்துக்கும் ஆளாகிறான். இதுபோலவே தன் கணவனை விவாகரத்து செய்துவிட்டு இன்னொருவனை மணந்து கொள்கிற பெண்ணும் விபச்சாரம் செய்யும் பாவியாகிறாள்
என்றார். மக்கள் தம் சிறு குழந்தைகளை இயேசு தொடுவதற்காக கொண்டு வந்தனர். ஆனால் இயேசுவின் சீஷர்கள் குழந்தைகளை கொண்டு வர வேண்டாம் என்று தடுத்தனர். இதனை இயேசு கவனித்தார். சிறுவர் தம்மிடம் வருகிறதை சீஷர்கள் தடை செய்தது அவருக்கு பிரியமில்லை. எனவே அவர்களிடம்,
குழந்தைகள் என்னிடம் வருவதை அனுமதியுங்கள், அவர்களை தடுத்து நிறுத்தாதீர்கள், ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் குழந்தைகளை போன்றவர்களுக்குரியது. நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன், குழந்தைகள் எதையும் ஏற்றுக்கொள்வதை போன்று நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நீங்கள் அதற்குள் நுழைய முடியாது
என்றார். பிறகு இயேசு குழந்தைகளை கைகளால் அணைத்துக் கொண்டார். இயேசு அவர்கள் மீது கைகளை வைத்து ஆசீர்வாதமும் செய்தார். இயேசு அவ்விடத்திலிருந்து புறப்பட ஆரம்பித்தார். அப்போது ஒரு மனிதன் ஓடி வந்து அவருக்கு முன்னால் முழங்காலிட்டு வணங்கினான். அவன்,
நல்ல போதகரே, நான் நித்திய வாழ்வை பெற என்ன செய்ய வேண்டும்
என்று கேட்டான். அதற்கு இயேசு,
என்னை நீ நல்லவர் என்று ஏன் அழைக்கிறாய்? தேவன் மட்டுமே நல்லவர். ஆனால் உனது வினாவுக்கு விடை அளிக்கிறேன். நீ எவரையும் கொலை செய்யாமல் இருப்பாயாக, விபச்சாரம் செய்யாமல் இருப்பாயாக, களவு செய்யாமல் இருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாமல் இருப்பாயாக, நீ உன் தந்தையையும் தாயையும் மரியாதை செய்வாயாக என்று கட்டளைகள் சொல்வது உனக்கு தெரியுமா
என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதன்,
போதகரே, நான் குழந்தை பருவத்திலிருந்தே இக்கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வருகிறேன்
என்றான். இயேசு அவனை கவனித்தார். இயேசுவுக்கு அவன் மீது அன்பு பிறந்தது. இயேசு அவனிடம்,
நீ செய்வதற்கு உரிய காரியம் இன்னும் ஒன்று உள்ளது, நீ போய் உனக்கு உரியவற்றையெல்லாம் விற்றுவிடு, அப்பணத்தை ஏழை மக்களுக்கு கொடு, உனக்கு பரலோகத்தில் நிச்சயம் பொக்கிஷம் இருக்கும், பிறகு என்னை பின்பற்றி வா
என்றார். இயேசு இவற்றை சொன்னதும் அந்த மனிதன் மிகவும் வருத்தப்பட்டு அப்புறம் போனான். அவனது வருத்தத்துக்கு காரணம் அவன் பெருஞ்செல்வந்தனாயிருந்ததுதான், அதோடு அச்செல்வத்தை பாதுகாக்கவும் நினைத்ததுதான். பிறகு இயேசு சுற்றிலும் பார்த்து தன் சீஷர்களிடம்,
ஒரு பணக்காரன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நுழைவது மிகவும் கடினமான ஒன்று
என்றார். இயேசு சொன்னதை குறித்து சீஷர்கள் அதிசயப்பட்டார்கள். இயேசு மீண்டும்,
என் பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நுழைவது கடினமானது, அதிலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் ஒரு பணக்காரன் நுழைவது மிகவும் கடினமானது. இதைவிட ஊசியின் காதிற்குள் ஒரு ஒட்டகம் எளிதாக நுழைந்துவிடும்
என்றார். சீஷர்கள் பெரிதும் அதிசயப்பட்டார்கள். அவர்கள் தங்களுக்குள்,
பிறகு யார் ரட்சிக்கப்படுவார்
என்று கேட்டனர். இயேசு தன் சீஷர்களை பார்த்து,
மக்கள் தங்களால் எதுவும் செய்து கொள்ள இயலாது, அது தேவனிடமிருந்துதான் வரவேண்டும். தேவனே எல்லாவற்றையும் செய்ய வல்லவர்
என்றார். பேதுரு இயேசுவை பார்த்து,
நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உங்களை பின்தொடர்ந்து வந்திருக்கிறோம்
என்றான். இயேசு,
நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன், எவன் ஒருவன் தனது வீட்டையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தந்தையையும் தாயையும் குழந்தைகளையும் பண்ணைகளையும் எனக்காகவும் நற்செய்திக்காகவும் தியாகம் செய்கிறானோ அவனுக்கு அவன் விட்டதை விட 100 மடங்கு கிடைக்கும். இங்கே இந்த உலகத்தில் அவன் மிகுதியான வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயார்களையும் குழந்தைகளையும் பண்ணைகளையும் பெறுவான், அதோடு பல துன்பங்களையும் அடைவான். ஆனால் அவன் நித்திய வாழ்வு என்னும் பரிசினை வரப்போகும் உலகில் பெறுவான். இப்போது மிக உயர்ந்த இடத்தில் உள்ள பலர் எதிர்காலத்தில் மிக தாழ்ந்த இடத்துக்கு செல்வர். மிக தாழ்ந்த இடத்திலுள்ள பலர் மிக உயர்ந்த இடத்துக்கு செல்வர்
என்றார். இயேசுவும் அவரோடு இருந்த மக்களும் அங்கிருந்து எருசலேமுக்கு போகும் பாதையில் இருந்தனர். அவர்களுக்கு தலைமை ஏற்று இயேசு அழைத்துச் சென்றார். இயேசுவின் சீஷர்கள் இதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் அவர் பின்னால் போன மக்களோ அச்சப்பட்டனர். மீண்டும் இயேசு தன் 12 சீஷர்களை கூட்டி அவர்களோடு தனியாக பேசினார். எருசலேமில் அவருக்கு என்ன நடக்கும் என்பதை பற்றி கூறினார்.
நாம் எருசலேமுக்கு போய்கொண்டு இருக்கிறோம். மனிதகுமாரன் அங்கே தலைமை ஆசாரியர்களிடமும் வேத பாரகர்களிடமும் ஒப்படைக்கப்படுவார். அவர்கள் மனிதகுமாரன் சாக வேண்டும் என்று தீர்ப்பளிப்பர். அவர்கள் மனிதகுமாரனை யூதர் அல்லாதவர்களிடம் ஒப்படைப்பார்கள். அவர்கள் அவரை குறித்து நகைப்பர். அவர் மீது காரி உமிழ்வார்கள், வாரினால் அடிப்பார்கள், கொலை செய்வார்கள். அவரோ மரணமடைந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுவார்
என்றார். பிறகு செபதேயுவின் குமாரர்களாகிய யாக்கோபும் யோவானும் இயேசுவிடம் வந்தார்கள். அவர்கள்,
போதகரே, நீங்கள் எங்களுக்காக ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம்
என்றனர். அவர்களிடம் இயேசு,
நான் உங்களுக்காக என்ன செய்ய வேண்டுமென்று நீங்கள் விரும்புகிறீர்கள்
எனக் கேட்டார்.
உங்கள் ராஜ்யத்தில் உங்களுக்கென்று மகிமை உள்ளது. எங்களில் ஒருவர் உங்கள் வலது பக்கத்திலும் இன்னும் ஒருவர் இடது பக்கத்திலும் இருக்க வாய்ப்பு தர வேண்டும்
என்றனர். அதற்கு இயேசு,
நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்பது உங்களுக்கு புரியவில்லை. நான் ஏற்கப் போகும் பாடுகளை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நான் ஞானஸ்நானம் பெறும் விதத்திலேயே நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியுமா
என்று கேட்டார். அவர்கள்,
ஆமாம், எங்களால் முடியும்
என்றனர். இயேசு அவர்களிடம்,
நான் படப்போகும் துன்பங்களை எல்லாம் நீங்களும் படவேண்டியதிருக்கும். நான் பெறப்போகும் ஞானஸ்நானத்தை நீங்களும் பெற வேண்டியதிருக்கும். எனக்கு வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இருக்கப் போகிறவர்களை என்னால் தீர்மானிக்க முடியாது. அந்த இடத்திற்காக சிலர் இருக்கின்றார்கள், அவர்களுக்காகவே அந்த இடங்கள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன
என்றார். ஏனைய 10 சீஷர்களும் இயேசு சொல்வதை கேட்டனர். அவர்களுக்கு யாக்கோபு மீதும் யோவான் மீதும் கோபம் ஏற்பட்டது. இயேசு தன் சீஷர்களை எல்லாம் தம்மிடம் அழைத்தார். அவர்களிடம்,
யூதர் அல்லாத மக்கள் ஆள்வோர்கள் என கருதப்படுகின்றனர். இந்த ஆள்வோர்கள் தம் அதிகாரத்தை மக்கள் மீது செலுத்துவதையே பெரிதும் விரும்புகிறார்கள். அவர்களின் முக்கிய தலைவர்கள் தம் அதிகாரத்தை மக்கள் மீது செலுத்துவதையே பெரிதும் விரும்புகிறார்கள் என்று நீங்கள் அறிவீர்கள். ஆனால் நீங்கள் மேற்கொள்ளும் வழி இதுவாக இருக்கக்கூடாது. உங்களில் ஒருவன் பெரியவனாக விரும்பினால் அவன் ஒரு வேலைக்காரனைப் போல மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். உங்களில் ஒருவன் மிகவும் முக்கியஸ்தனாக விரும்பினால் அவன் அடிமையைப் போல உங்கள் எல்லாருக்கும் சேவை செய்ய வேண்டும். இதுபோலவே மனிதகுமாரன் பிறருடைய பணிவிடைகளை பெறுவதற்காக வரவில்லை. அவர் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்யவே வந்துள்ளார். அவர் பல மக்களை காப்பாற்றுவதற்காக தன் உயிரை தர வந்துள்ளார்
என்றார். பிறகு அவர்கள் எரிகோ நகரத்திற்கு வந்தனர். இயேசு அந்த நகரத்தையும் விட்டு தன் சீஷர்களோடும் மற்ற சில மக்களோடும் வெளியேறினார். பர்த்திமேயு எனப்படும் ஒரு குருடன் சாலையோரத்தில் அமர்ந்திருந்தான். அவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். நாசரேத் ஊரைச் சேர்ந்த இயேசு வந்து கொண்டிருப்பதை அறிந்து சத்தமிட ஆரம்பித்தான். அவன்,
தாவீதின் குமாரனாகிய இயேசுவே, எனக்கு உதவி செய்யும்
என்றான். பல மக்கள் அவனை பேசாமல் இருக்கும்படி அதட்டினார்கள். ஆனால் அந்த குருடன் இன்னும் சத்தமாக,
தாவீதின் குமாரனே, எனக்கு உதவி செய்யும்
என்றான். அவ்விடத்தில் இயேசு,
அந்த மனிதனை இங்கே வரச் சொல்லுங்கள்
என்றார். எனவே அவர்கள் அக்குருடனை அழைத்தனர். அவர்கள்,
மகிழ்ச்சியாயிரு, எழுந்து வா, இயேசு உன்னை அழைக்கிறார்
என்றனர். அக்குருடன் விரைவாக எழுந்தான். அவன் தன் மேலாடையை அவ்விடத்தில் எறிந்துவிட்டு இயேசுவின் அருகில் சென்றான். இயேசு அவனிடம்,
நான் உனக்காக என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்
எனக் கேட்டார். அதற்கு அக்குருடன்,
போதகரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும்
என்றான்.
போ, நீ குணமானாய், ஏனெனில் நீ விசுவாசத்தோடு இருந்தாய்
என்று இயேசு சொன்னார். அதனால் அவன் பார்வை பெற்றான். அவன் இயேசுவை பின்தொடர்ந்து போனான்.